വസ്തുത മത്തായി എഴുതുന്ന ഒരു സുവിശേഷം, ഇരണ്ടാം അധികാരം 14-15 വസനങ്ങൾ.
അവൻ എഴുന്ന് ഇരവിലെ പിള്ളേയും അതിന് താഴെയും കൂട്ടിക്കൊണ്ട് എഗിപ്തിക്ക് പുറപ്പെട്ടു പോയി ഏരോദിൻ മരണപര്യന്തം അങ്ങേ ഇരുന്നാൻ. എഗിപ്തിലിരുന്ന് എന്നുടെ കുമാരനെ വരവഴുത്തേനെന്ന് തീക്കതസീൻ മൂലമായി കർത്താവ് ഉറക്കപ്പെട്ടത് നിറവേറുംപടി ഇപ്പടി നടന്നത്.
അവൻ എഴുന്ന് ഇരവിലെ പിള്ളേയും അതിൻ തായേയും കൂട്ടിക്കൊണ്ട് എഗിപ്തിക്ക് പുറപ്പെട്ടു പോയി ഏരോദിൻ മരണപര്യന്തം അങ്ങേ ഇരുന്നാൻ. എഗിപ്തിലിരുന്ന് എന്നുടെ കുമാരനെ വരവഴുത്തേനെന്ന് തീർക്കദർശിയും മൂലമായി കർത്താൽ ഉറയ്ക്കപ്പെട്ടത് നിറവേറുംപടി ഇപ്പടി നടന്നു. ഔട്ട് ഓഫ് ഈജിപ്റ്റ് ഹാവ് ഐ കോൾഡ് മൈ സൺ. ഐ ഹാവ് കോൾഡ് മൈ സൺ ഔട്ട് ഓഫ് ഈജിപ്റ്റ് എന്ന പ്രസംഗത്തിനുടേ തലപ്പായിരിക്കരുത്. എഗിപ്തിലിരുന്ന് ഞാൻ കുമാരനെ വരവഴുത്തേൻ. ഓസിയാ തീർക്കദർശി സ്വന്ന വേദവാക്യമാണത് നിറവേറിയത്. തീർഘദശിയും മൂലമായി കത്തറാൽ ഉറയ്ക്കപ്പെട്ടത് നിറവേറുംപടി ഇപ്പടി നടന്നത്. യേശു ക്രിസ്തു പിറപ്പിക്കും പോത് അനേക തീർഘദർശന വർഷങ്ങൾ നിറവേറിയത്. അവർ മരിക്കുമ്പോഴും ഉയർത്തെഴുമ്പോഴും അനേക തീർഘദർശന വർഷങ്ങൾ നിറവേറിയത്. അവിടെ ഊഴിയത്തിലെയും അനേക തീർഘദർശന വർഷങ്ങൾ നിറവേറിയത്. യേശു ക്രിസ്തുവിന്റെ ഊഴിയത്തിൽ അവരുടെ പിറപ്പ് എല്ലാത്തിലെയുമേ പഴയ ഏർപ്പാട്ടിലെ പശുത്തവാൻകൾ സ്വന്ത തീർഘദർശനങ്ങൾ, തീർഘദർശികൾ സ്വന്ത വാർത്തയാണത് നിറവേറിയത്. പ്രോഫസി ബിക്കം ഹിസ്റ്ററി. തീർഘദർശനമാണത് ചരിത്രമാക വന്നത്, അത് ചരിത്രമാകിവിട്ടത്. ഒരു തീർഘദർശനം ചില നേരങ്ങളിൽ അത് ഒരു മുറ നിറവേറും, சில வேடுகள அந்த தீர்க்க தரிசனம் ரெண்டு முறை நிறைவேறலாம் அல்லது பல முறை அது நிறைவேறலாம். அதே ப்ராபசி அது முடிந்து விட்டது நல்ல, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. ஹல்லேலூயா. அது எப்பொழுதுக்கும் அதுக்கு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஜீவன் இருக்கு. அதனால அது வந்து அடிக்கடி அது நிறைவேறும். அதே போல தேவனுடைய வார்த்தையானது பசுத்த ஆவியினால வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசிகள் அதை சொல்லி இருக்கிறார்கள். நீங்க வந்து யாராயிலும் அந்த வசனத்தை நிறைவே விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். உங்க வாழ்க்கையில நிறைவேறது மட்டுமல்ல, எத்தனை பேர் விசுவாசித்தால், உலகத்தில் வாழ்கிற எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றதுக்கு இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமீன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசித்தார், அது எவ்வளவு பெரிய ப்ராபசியா இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் கிரேட்டராக இருந்ததென்றால் அந்த வேர்ட் கம் டு பாஸ் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். இதுதான் நம்முடைய விசுவாசம். இது பள்ளிக்கூடத்து பாடம் கிடையாது, அல்லது நியூஸ் பேப்பர் கிடையாது. இது வந்து ப்ரோபசி, வேர்ட் ஆஃப் காட். ஆமென். நம்முடைய வார்த்தையை பார்க்கிலும் மேலான தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லை. நீங்கள் சரியான மனப்பான்மையோடு கூட தேவனுடைய வார்த்தையை அணுகுவீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி டிவைன் ப்ராமிஸ் இட் வில் கம் டு பாஸ் என்று பிரதர் சொல்லியிருக்கிறார். சரியான மனப்பான்மையோடு, சரியான விசுவாசத்தோடு, அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட நீங்கள் அதை அணுகும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். அதனால இப்பொழுது சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் என்னவென்றால், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் மனது 4 times நிறைவேறுது. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க நம்ம பைபிள்ல பார்க்கும் பொழுது மேரியை குறித்து பார்க்கிறோம், மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் ஒரு வேர்ஜின், 17-18 வயசு இருக்கலாம். This young woman's life was born into the earth for a special purpose. அவள் உலகத்திலே பிறந்ததுக்கு ஒரு விசேஷித்த ஒரு நோக்கம் இருந்தது. அவளுடைய வாழ்க்கையை பற்றிதான காரியங்கள் பைபிள்ல எழுதியிருக்கு. அவள் ஆனாலும் கூட பைபிள்ல அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்னதாக, 700 வருஷத்துக்கு முன்னதாக தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டது. அவளுக்கு அது தெரியவே தெரியாது. தன்னை குறித்து பைபிள்ல இருக்கிறது, தான் உலகத்தில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த கன்னிகை என்ன செய்கிறார், அந்த வேர்ஜின் உமன் என்ன செய்கிறார் என்றால், சாதாரண ஒரு வாழ்க்கை வாழுகிறார். நாசரேத் ஊர்ல சாதாரண ஒரு வாழ்க்கை வாழுகிறார். நம்ம ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது, நம்ம ஒன்னும் விசேஷித்த, நம்ம ஒரு சாதாரண ஒரு பெண், உலகத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையை ஓடி முடிக்கணும், கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இப்படிதான் அவள் வந்து ஹம்பிள் லேடி, தாழ்மையான ஒரு பெண், ஏழ்மையான ஒரு பெண், அவள் கன்னியாக இருக்கிறாள். இது அதுதான் அவளுக்கு தெரியுமே ஒழிய மற்றபடி அவள் வாழ்க்கையை குறித்து எதுவுமே தெரியாது. அவளுக்கு எப்பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்தாள் என்றால், அந்த கேப்ரியல் தூதன் வரும்பொழுது, அந்த கேப்ரியல் தூதன் வந்து அவளுக்கு வந்து அங்கே வெளிப்படுத்தும் பொழுதுதான், அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவள் அறிந்து கொண்டாள், தன்னை குறித்து பைபிள்ல எழுதியிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாள்.
ஆமென், ஆமென்.
She never knew it until that moment. The moment she got a revelation. அவளுக்கு அந்த வெளிப்பாடு அந்த நிமிஷத்திலே வந்தது. What her life was and where her life was in the Bible. அவளுடைய வாழ்க்கை என்ன, அவளுடைய வாழ்க்கை குறித்து பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அந்த நேரத்திலே அவள் அறிந்திருந்தாள். அதே போல நம்முடைய பேர் பைபிள் இருக்குது, நம்ம வாழ்க்கையை பற்றி பைபிள் எழுதியிருக்கிறது. கர்த்தர் நம்மை வந்து இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நம்ம வந்து அதை வந்து பிறந்த நாள்ல இருந்து நம்ம அதை அறியவில்லை. இப்போது இந்த ஏஞ்சலிக் மெசேஜ் நம்மகிட்ட வந்திருக்கிறது. இந்த கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜை கொண்டிருக்கிறார். அன்னைக்கு கேப்ரியல் மெசேஜை கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது அவள் பைபிளை படிக்கும் பொழுது தன்னுடைய பேர் அங்கே இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. ஏழு பதினாலு வாசிக்கலாம்.
அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us. மேல இருந்த கர்த்தர் இப்பொழுது மனுஷங்க மத்தியில வர்றார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும் பொழுது பசுத்தாவி உண்மையில் வரும். கர்த்தருடைய பலன், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும் பொழுது, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அவர் தாவீதின் குமாரன் எனப்படுவார், தாவீதினுடைய ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் இஸ்ரவேலை என்றைக்கும் அரசாளுவார் என்று காபிரியேல் சொல்ல பொழுது அவள் வந்து என்ன சொல்றாள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை, உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, பி சென்ட் டு மீ அக்கார்டிங் டு தை வேர்ட் என்று சொல்லும் பொழுது இது அவள் அதை பெற்றுக் கொண்டாள். பாருங்க, உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு கன்னியை கற்பத்தியானது கிடையாது, இனிமேலும் ஆக போறது கிடையாது. ஒன்லி வெர்ஜின் வந்து மேரி தான். இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனை பெண்கள் பிறந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள், இதோ கோடிக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் ஜீவிச்சிருக்கிறாங்க. ஆனா வெர்ஜின் கன்சீவ் எ சைல்டு என்று சொல்லும்பொழுது ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாங்க, மரியாதை தவிர வேற யாருமே இல்லை. அன்றைக்கு எத்தனையோ வேர்ஜின்ஸ் இருந்தாங்க, எத்தனையோ கன்னிகைகள் அந்த இஸ்ரேல் நாட்டில் இருந்தார்கள். ஆனாலும் இதை கர்த்தர் என்ன செய்கிறார், பர்டிகுலரா இந்த உமனை தெரிந்து கொள்கிறார். கேப்ரியல் தூதன் கரெக்டா அந்த பெண்ணிடத்தில் போகிறார். எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவள் வந்து ஒரு சாதாரண பெண், ஒரு ஹம்பிள் லேடி, யங் லேடி. அந்த இடத்துல வந்தால் அந்த வீட்டுக்கு போய் கர்த்தருடைய தூதனானவர் அவளை சந்திப்ப வந்தால் எவ்வளவு ஒரு பெரிய காரியம் அது. உலகத்தில் இது பெருசு அது பெருசு, நாங்க பெரிய பணக்காரங்க, நாங்க அப்படி நிறைய படிச்சிருக்கிறோம், எங்க பிள்ளைகள்லாம் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, இதுதான் மனுஷங்க பேசுற காரியங்கள், அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, இதுதான் விசேஷித்த காரியம். அதே போல எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இதை 200 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையானது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார், உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறார். ஆமென். God made flesh in you.
Amen.
உங்களுக்குள் தேவன் மாம்சம் ஆயிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள் அவதாரம் இட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சிலாச்சியம் எங்கத பாருங்க. அதனால நீங்க சாதாரண ஆள் கிடையாது, யூ ஆர் எ ஸ்பெஷல் பர்சன். ஹல்லேலூயா. இவர் போய் தன்னுடைய தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த யோசேப்போடு சொல்லுகிறார், பெட்ரோத்தல் சர்வீஸ் நடந்துவிட்டது, ஆனா விவாகம் இன்னும் நடக்கவில்லை. அதனால யோசேப்பிட்ட சொல்லும் பொழுது, இதை நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அது ஒன்னும் குழப்பமாயிருக்கிறது. அவன் அதை குறித்து கேள்விப்படுகிறான். அவன் ஒரு நீதிமானா இருந்தான், ஆனால் அது அவனுக்கு அவமானமாக இருக்கிறது. ரகசியமாக அவளை தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம், டைவர்ஸ் பண்ணிவிடலாம் என்று அவள் யோசிக்கிறாள். அவன் யோசிக்கும் பொழுது அவன் மரியாதை கேட்கும் பொழுது மரியாள் இதே போல கேபிரியல் தூதன் வந்தார், என்னோடு கூட பேசினார், இதை எசாயா 7:14 படி கன்னியை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் அன் அன்யூசுவல் திங்ஸ், வழக்கத்துக்கு மாறான காரியம், உலகத்தில் இதுவரைக்கும் நடந்த காரியம் அல்ல. இதனால என்ன சொல்றால், ஹி டிட் அண்டர்ஸ்டாண்ட், அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. மரியாள் உண்மையைத்தான் சொல்லுவாள் என்று அவனுக்கு தெரியும், அந்த பெண்ணின் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இது வழக்கத்துக்கு மாறான காரியமா இருக்கிறது, இதை எப்படி அது விசுவாசிப்பது? அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. அதனால அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இதை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, எனக்கு குழப்பமா இருக்கிறது, நான் டைவர்ஸ் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படி என்று அவன் யோசிக்கிறான். அதே போல பாருங்க, நம்ம எந்த காரியத்தையும் ஜெபத்தில் வைக்கும் பொழுது God is obligated to answer your prayer. Amen. Hallelujah. கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தர கடமைப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன காரியமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில் எந்த காரியமா இருந்தாலும் நீங்க சின்சியரா ஜெபம் பண்ணினா எஸ் அல்லது நோன்னு சொல்வார், அல்லது வெயிட்னு சொல்வார். மூணு ஆன்சர் தான் இருக்கு, எஸ் நோ வெயிட். அதனால இது வந்து உங்களுக்கு நீங்க தேவனிலிருந்து பதிலை தருங்க, நீங்க குழப்பத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி குழப்பத்தில் என்ன செய்ய தெரியல, எப்படின்னு தெரியலையே, என்ன இதனுடைய முடிவு என்னன்னு தெரியலையே, இந்த குழப்பம் வேண்டாம். நீங்க சின்சியரா ஜெபிங்க. ஆண்டவர் யோசேப்புக்கு அங்கே செபி கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் பதில் தர முடியும். அமீன்.
அமீன்.
அவர் எந்த விதத்தில் தருவார் என்று நமக்கு தெரியாது. அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் கொடுத்தார், நமக்கு வார்த்தையின் மூலமாய் கொடுக்கலாம். உனக்கு இந்த காரியம் நடக்கும், நீ ஏன் கவலைப்பட்டுகிட்டு இருக்க, நீ ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க, நீ ஏன் குழப்பத்தில் இருக்கிற, தேவனை நோக்கி அமர்ந்து காத்துரு. ஹல்லேலூயா. அவரிடந்து அவர் பதில் தர கடமைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறவராக இருக்கிறார்.
ஆமென்.
அதனால அவர் பதில் தந்தா அதுக்கு பிறகு நம்ம குழப்பம் இல்லை, அதுக்கு பிறகு நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மைண்ட் செட்டில் ஆகிவிடுது. பல நாட்களாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் கிடைக்கவில்லை என்றால் நம்ம குழப்பத்தில் இருப்போம். நம்ம ஆன்சர் பெறணும். உங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். இது ஆண்டவர் வந்து அந்த யோசேப்புக்கு செபி கொடுத்தார், பதில் கொடுத்தார், நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, நீ சந்தேகப்படாத, அவர்கள் உற்பத்தியா இருக்குது, பசுத்தாவினால் உண்டானது, அவருக்கு என்ன இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லும் பொழுது முதல் பேரான குமாரனை பெறும் வரைக்கும் அவளிடத்திலே அவன் சேரவில்லை. இது அவளை அவளுக்கு ஒரு கேடகமாக அவன் மாறினான். புருஷன் வந்து மனைவிக்கு கேடகமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மனைவி சொல்ற காரியங்களுக்கெல்லாம் வந்து வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்திலாம் சொன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும், அன்பினால வந்து சீர்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் புருஷன் மனைவிக்கு கேடகமாக இருக்கிறான், மனைவியை விட்டு கொடுக்க கூடாது. அதுக்காக எல்லாம் செய்யற எல்லா காரியத்துக்கும் அப்படி இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டிய விதமாக சொல்லணும், தவற சொல்லதான் செய்யணும். பல டிஃபரண்டா பீப்புள் இருக்கிறாங்க. இப்பொழுது என்ன செய்யறாங்க, இங்க சரியான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஜோசப் அண்ட் மேரி. மேரி இப்ப எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் ஜோசப் அங்க கேடகமாக இருக்கிறான். ஜோசப் அவளுக்கு வந்து ஒரு கேடகமாக பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அவளை அவன் ஆண்டவர் வந்து அவளை அப்படியாக அவனை அந்த ஜோசப் அப்படியாக வைத்திருக்கிறார். மரியாளுக்கு தோன்றின அதே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே யோசேப்புக்கு வரும் பொழுது அவங்க ப்ராப்ளங்கள் எல்லாமே செட்டில் ஆகிவிட்டது. இப்பொழுது அவனுக்கு சந்தேகமே இல்லை, அவன் வந்து உறுதியாக இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவன் ஒரு முக்கிய பாத்திரமாக இருக்கிறான். அதனால எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன், கன்னியை கர்ப்பதியாக குமாரனை பெற்றார். அப்பொழுது சாஸ்திரிகள் 2 இயர்ஸ் பிறகு வர்றாங்க. இன்னைக்கு காலையில் நீங்க பிரசங்கத்தை கேட்டீங்க. யாராவது இடத்துல போய் சொல்லுகிறார்கள், இவருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறோம் எங்கே என்று கேட்கும் பொழுது அவன் சொல் அங்க வந்து அவனுக்கு கலக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய பதவியை இழந்து போவான். இந்த மெசேஜ் எல்லாரும் ஏற்றுக்கிட்டா டினாமினேஷன் எல்லாம் கலைஞ்சு போமே. இந்த மெசேஜ் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், கிறிஸ்மஸ் ரிபீட்டட் அகைன், கிறிஸ்மஸ் மறுபடியும் வந்திருக்கு. அன்னைக்கு வந்து ஃபிரெஷ் ஃபார்மா வந்தார், இன்னைக்கு வேர்ட் ஃபார்மா வந்திருக்கிறார். அந்த ஃபார்ம் தான் வித்தியாசம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கு, நியூ டெஸ்டமென்ட் முடியல வந்திருக்கு, ஓல்ட் டெஸ்டமென்ட் முடியல வந்திருக்கு. இதை வந்து யாரோடு ஏற்றுக்கிட்டார்னா, இதை பிரதான ஆசிரியர் ஏற்றினா எல்லாமே அவங்க ஸ்தானத்தை இழந்தாகணும். ஏஜி சபை கெட் பாஸ்டர் ஏற்றுக்கொண்டார்னா, பாஸ்டர் மோகன் ஏற்றுக்கொண்டார்னா, அவர் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரணுமே. அதே போல எல்லா போதகரும் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரணுமே. இந்த மெசேஜ் என்ன சொல்லுது? கம் அவுட் ஆஃப் பாபிலோன். எப்படி அவங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போவாங்க? சாபனமே கலைஞ்சு போகுமே. ஒரு அரசியல்வாதி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டா அரசியலை விட்டு வெளியே வரணுமே, வெளியே வந்துருவானே. அதனால அவனுடைய ஸ்தானத்தை இழக்க வேண்டியது வரும். இதனால்தான் அவங்களுக்கு கலக்கம் வந்தது. அதே தான் அங்க என்ன நடந்தது, அதுதான் இப்ப நடந்திருக்குது. இப்ப வேட்பாமாக கிறிஸ்து வந்திருக்கிற, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா வந்திருக்கிற. அதனால அந்த அந்த வேர்டை ரிசீவ் பண்ணும்போது நம்ம இயேசுவை ரிசீவ் பண்றோம். இப்பொழுது என்ன ஏறோடு கலங்குகிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் அங்க சாசியிட்ட சொல்லுகிறான், நீங்க போய் முதலாவது அவரை வந்து தொழுது கொண்டு வாங்க, பின்பு நான் வந்து தொழுது கொள்கிறேன் சொல்லும் பொழுது. அவங்க வந்து அங்க போய் தொழுது கொண்டு வந்தாங்க. ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொப்பனத்தில் வந்து ஏறோதுகிட்ட போகாதங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12
பின்பு அவர்கள் ஏறோதுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள்.
இது வேறு வழியாய் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லப்படுது. ஹீரோட் ஹேட் எ ஸ்கீம். தி ரெட் டிராகன், அந்த சிவப்பான வலு சர்ப்பம், வாண்டட் டு டிவோர் தி மேன் சைல்ட். அந்த ஆண் குழந்தையை, ஆண் பிள்ளையை பச்சித்து போடும்படியாக அவன் ஒரு ஸ்கீம் அங்கே வச்சிருக்கிறான். அவன் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறான். அந்த குழந்தையை கொண்டு போட வேண்டும் என்று ஸ்கீம் வச்சிருக்கிறான். இப்பொழுது அந்த ஸ்கீமை வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவங்களுக்கு ஓபன் பண்ணுகிறார். சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார். பேசும்பொழுது நீங்கள் ஏறோதிட்டு போகாம வேற வழியா போயிருங்க. ஏறோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று சொன்ன உடனே அவங்க வேற வழியாக போய்விட்டார்கள். இவன் வந்து அவங்க வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நாளா வெயிட் பண்ணி பார்த்தான், சாஸ்திரிகள் வரல. சாஸ்திரிகள் நம்மளை ஏமாத்திட்டாங்க. அவங்க வந்து பிள்ளைய பார்த்துட்டு அவங்க வேற வழியா போயிட்டாங்க. அதனால என்ன செய்யறது? கரெக்டா பர்டிகுலரா அந்த குழந்தைய வந்து என்கவுண்டர் போட்டு கொலை செய்திடலாம். அரசியல்வாதிகள் தங்களுக்கு பிடிக்காத ஆட்களை, தங்களுக்கு அவங்களால ஆபத்து வரும் என்றால் அரசியல் அந்த ஃபால்ஸ் என்கவுண்டர் மூலமாக ஆளும் கட்சியினர் கொலை செய்து விடுவார்கள். அரசியல் படுகொலைகள் வந்து எல்லா நாட்டிலையும் நடக்கதான் செய்யும். மூலமாக கொலை செய்யப்படும். அதே போல இவன் ஒரு ஃபால்ஸ் என்கவுண்டர் கொண்டு அந்த குழந்தையை கொண்டு போடலாம் என்று ஸ்கீம் வைத்திருக்கிறான். அவனுடைய ஸ்கீம் இப்பொழுது வேற மாதிரி மாறிட்டு. ஏனென்றால் சாசிகள் வந்தா அப்படி செஞ்சிருப்பான், சாசிகள் வராதனால இப்ப ஸ்கீமை வந்து ரொம்ப பெருசா மாத்திட்டான். பெத்தலேகமில தான் அவர் பிறந்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு இப்பொழுது 2 ஆயிருக்கும் என்று எல்லாத்தையும் திட்டமாக விசாரித்ததுனாலே அவன் வந்து தன்னுடைய ஸ்கீமை மாற்றிக்கொள்ளுகிறான். 13 வாசிக்கலாம்.
அவர்கள் அப்போது ஏறோது தான் சாஸ்திரியால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார்.
இப்பொழுது அந்த 16 வாசிக்கிறது. ஏறோது என்ன செய்தான் என்றால், அந்த பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் இப்பொழுது தன்னுடைய ஸ்கீமை மாற்றிக்கொண்டுதான். ஏன்னா அவரை கண்டுபிடிக்கல, ஐடென்டிஃபை பண்ண முடியல, கிரைஸ்ட ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால அந்த பெத்லகேமே அதை சுற்றி உள்ள ஏரியாவில் இருக்கிறவங்களை வந்து திடீரென்று தன்னுடைய ராணுவத்தை அனுப்புகிறான். அந்த ராணுவத்தர் போயிட்டு என்ன, எல்லா ரோடையும் பிளாக் பண்றாங்க. பெத்லகேமுக்கு போற எல்லா ரோடையும் பிளாக் பண்ணுறாங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் என்ன என்றால் ஒரு பெரிய ட்ரூப் ஆர்மி அனுப்பியிருக்கிறா. அவங்க போய் அங்கங்க ரோட பிளாக் பண்ணிட்டு யாரும் தச்சு ஓடிடக்கூடாது, குழந்தை தூக்கிட்டு ஓடிடக்கூடாது. இதனால எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி இதை ஒவ்வொரு வீடு வீடா என்றால் அங்க ராணுவ வீரர்கள் புறப்பட்டு போய் அங்க இருக்கிற 2 ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செய்து போட்டார்கள். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை வந்து கொலை செய்யறதுக்காக எல்லா பிள்ளைகளும் கொலை, இன்னசென்ட் பீப்புள் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். பாவமறியாத பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? எரேமியா 31:15,
ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாக கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவை நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ராமாவிலே புலம்பலும் கசப்பும் கசப்பான அழுகையாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அழுது அந்த பிள்ளைகள் இல்லாதபடியால் அவர்களை நிமித்த ஆறுதல் அடையாதிருக்கிறார். தங்களுடைய பிள்ளையை கொலை செய்தா அந்த தாய்க்கு எவ்வளவு துக்கம் இருக்கும்? எத்தனை தாய்மார்கள்? ஒன்னு ரெண்டு கிடையாது, 1000 சில்ட்ரன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதனால அந்த தாய்மார்கள் வந்து தங்களுடைய குழந்தை கொலை செய்யப்பட்டதுனாலே அங்க அழுகிறார்கள், ஆறுதல் அடையாமல் இருக்கிறார்கள் என்று எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. டிராகன், அந்த வலு சர்ப்பம் ஏறது மூலமாக என்ன செய்யணும்? ரொம்ப குயிக்கா மூவ் பண்ணினது. இன்னும் காலதாமதம் பண்ணக்கூடாது, அவர் சிங்காசனத்துக்கு வந்துடுவார். என் பதவி தேரும், நான் எப்படி சிங்காசனம் இருக்கேன்? அவன் ஒரு இதுமேயன், இதுமேயன் ஆகிய அந்த ஏறது, இதுமேயன் என்றால் ஏசா சந்ததியை சேர்ந்தவன். அவன் வந்து தந்திரமாக உள்ளே நுழைந்து எகி அவங்க இஸ்ரேல் நாட்டிலே ராஜாவாக மாறிவிட்டான். இதுமேயன் டைனாசிட்டியை சேர்ந்தவன். அந்த டைனாசிட்டியை சேர்ந்தவன் என்ன செய்தான் என்றால் பொல்லாதவன், கொடுங்கோல் மன்னன், ஈவ இறக்கம் இல்லாதவன், சுயநலவாதி, பதவி ஆசை பிடித்தவன். இவ்விதமாக என்றால் அவன் இந்த ஸ்கீம் போட்டு அவன் ராஜாவா இருக்கனால எல்லாத்தையும் செய்ய முடியும். அவனுக்கு பவர் இருக்கிறது. அதனால அவன் அவிதமாக செய்யும் பொழுது இது அவன் வந்து கணக்கு பண்ணது ஜீசஸ் கிரைஸ்ட கனெக்ட் பண்ணா. ஆனா அவர் தப்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. பிசாசுடைய ஸ்கீம் வந்து ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறான் அவன் மனசுல என்ன ஸ்கீம் வச்சிருக்க தெரியும். அதனால அவருக்கு முன்னதாகவே ஆண்டவர் வந்து அந்த ஸ்கீமை வந்து எங்க சாஸ்திரிகளுக்கு ரிவீல் பண்ணுகிறார், பின்பு யோசேப்புக்கு ரிவீல் பண்ணுகிறார். பிள்ளைய வந்து அவன் கொலை செய்ய வகை தேடுவான், அதனால நீ எழுந்து 13 வாசிக்கலாம்.
அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏதாவது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் எழுந்து பிள்ளையும் அதை தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான்.
இவன் என்ன மிலிட்டரி போட்டு ஆர்டர் போட்டாலும் அதுக்கு முன்னால ஆண்டவர் வந்து தன்னுடைய அவனுடைய பிளானை இங்கே சொல்லிட்டார். சொப்பனத்தை அவர் டிராப் பண்ணி அந்த சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு சொல்லிட்டார், நீ பிள்ளைய கொலை செய்ய வகை தேடுகிறான், அவனுடைய ஸ்கீம் எனக்கு தெரிகிறது. இத பிசாசுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு காலத்திலையும் அவன் என்ன கிரியை செய்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து முத்திரையில தெரிந்து உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால அவனுடைய ஸ்கீம் நமக்கு தெரியும், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அந்த தந்திரத்தை வந்து ரிவீல் பண்ண சொப்பனத்தின் மூலமாக ரிவீல் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னதாகவே அவனுக்கு நியூஸ் வந்துவிட்டது. இந்த சோல்ஜர்ஸ் வருவதற்கு முன்னதாகவே ஜோசப்புக்கு அந்த நியூஸ் வந்துவிட்டது. கர்த்தர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிவிட்டார். இன்னைக்கு நமக்கு ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, சாத்தான் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம வந்து தைரியமா இருக்கிறோம். என்ன நடக்க போது நமக்கு தெரியும், அதை எப்படி நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று நமக்கு தெரியும். அதனால குழந்தைய வந்து பாதுகாக்க வேண்டும். நீ என்ன எழுந்து எகித்துக்கு போ என்று சொல்லப்பட்டது. எகித்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன் என்று சொன்ன அந்த வைர வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஆமீன்.
ஆமீன்.
எகித்துக்கு போகாம எகித்திலிருந்து வர முடியாது. முதல்ல எகித்துக்கு போகணும். எகித்திலிருந்து வெளியே வரணும்னா எகித்துக்கு முதல்ல போகணும். அந்த எகித்துக்கு போய் வந்து அதன் பின்பு என்ன செய்ய வேண்டாலும் அதிலிருந்து ஆண்டவர் வெளியே அழைக்கிறார். இது எதற்காக எகிப்துக்கு போனாங்க? டு பிரசர்வ் த சைல்டு. அந்த சைல்ட வந்து டிராகன் வலு சர்ப்பம் அந்த யோசேப் அந்த ஏரோதியுடைய கையிலிருந்து தப்பி விதுக்கிறதுக்காக அவள் வந்து எகிப்துக்கு போகும்படியாக சொல்லப்பட்டது. அதனால அது எகிப்துக்கு போகாம எகிப்தை விட்டு வெளியே வர முடியாது. கர்த்தர் தம்முடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைக்கிறார். ஆமென்.
ஆமென்.
எகிப்துக்கு போனார்கள் எதற்காக? அந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக. இன்னொரு கண்ட்ரிக்கு போனாங்க. இங்க என்ன வருது? பெர்சிக்யூஷன் வருகிறது. இந்த பெர்சிக்யூஷன் வரும் பொழுது இந்த பெர்சிக்யூஷன்ல இருந்து பாதுகாப்பதற்காக அவள் வந்து எகிப்துக்கு போனார்கள். அப்படி போகும் பொழுது அது வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. ஓசியா 11:1 வாசிக்கலாம்.
இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன்.
எகிப்திலிருந்து என் குமாரன், அவன் இளைஞனாயிருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன். யார்? இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். இப்பொழுது ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி ஒண்ணுமே தெரியாது. அவன் பரிசுத்த ஆவியினாலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே வந்தார், வெளியே கொண்டார். இஸ்ரவேல் என்னுடைய சேஷர புத்திர பார், என்னுடைய சேசர புத்திரன், என்னுடைய முதற்பேன் ஆனவன். அதனால எகிப்திலிருந்து அவனை அழைத்தேன், நீ வந்து பார்வன் அவனை போக விடவில்லை என்றால் உன்னுடைய தலைப்பிலே சங்கரித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அவனுக்கு எல்லாமே நடந்த காரியம் தான் தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை தம்முடைய குமாரனாக அவர் நினைக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வாரிசாக இருக்கிறார்கள். அவருடைய சேசல புத்திர புத்திரார்கள். சேசத்துல அவனுக்கு அடாப்ஷன் உண்டு. அவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவங்க வந்து அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனங்கள் வந்து எகிப்திலே ஆண்டவர் கொண்டு போனார். பின்பு எகிப்தை விட்டு வெளியே வருகிறார். என்னைக்குமே இந்த தீர்க்க தரிசனம் ஓயாம நிறைவேறு. ஆபிரகாம் பஞ்சம் வந்தது நிமித்தமாக எகிப்துக்கு போனான். அங்கே சோதனை ஏற்பட்டது. அதன் பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை எகிப்தை விட்டு வெளியே கொண்டார். ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம். இது ஆதியாகமம் 37 அதிகாரம் கடைசி சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்துக்கு போனான். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வெற்றி போட்டார்கள். மீதியானியர்கள் அவனை எகிப்தினுடைய ஸ்லேவ்ஸ் மார்க்கெட்ல விற்பனை செய்தார்கள். போத்திபிரா வாங்கி கொண்டு போனான் என்று தெரியும். அதனால அவன் எகிப்துக்கு போனான். அதன் பின்பு பஞ்சம் ஏற்பட்டது. 7 பஞ்சம் ஏற்பட்டது. தானியம் அல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் ஆபிரகாம் சந்ததியார் இருக்கிறார்கள். எகிப்து அங்கே யோசேப்பு சகோதரமாக தன்னை வெளிப்படுத்தின பொழுது எல்லாம் ஃபேமிலியா வாங்க, 75 மெம்பர்ஸ் அந்த ஃபேமிலியில இருக்காங்க, பெரிய ஃபேமிலி. அதனால எல்லாரையும் நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க பஞ்சத்தின் நிமித்தமாக அங்க எகிப்துக்கு போனார்கள். அதனால எகிப்து எப்படி ஆடப்பட்ட இடமா இருக்கிறது, எ பிளேஸ் ஆஃப் ஷெல்டர். எ பிளேஸ் ஆஃப் ஷெல்டராக ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். த ஷெல்டர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல். அது ஒரு தங்க இடமாக, பாதுகாப்பான ஒரு இடமாக ஆண்டவர் அந்த எகிப்தை வைத்திருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது அந்த எகிப்து தான். எகிப்துக்கு அவங்க போனார்கள். பின்பு என்ன ஆச்சு என்றால், அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சொப்பனத்திலே யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லி அந்த இந்த பார்வன் அங்க ஏறாவது மறித்து விட்டான், நீ பிள்ளைய கூட்டிக்கிட்டு மறுபடியும் நீ வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுது அவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வருகிறான். எகிப்து வந்து 40 பிரயாணம் செய்ய வேண்டும். அன்னைக்கு நடந்து போனா 40 போகணும், பிளேன்ல போனா அரை மணி நேரத்தில் போயிடும். அன்னைக்கு அவங்க 40 நடந்தாங்க. எகிப்துல இருந்து என்ன செய்யறாங்கள், தன்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவனர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வருகிறார். இதை ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எகிப்தை விட்டு வெளியே வருகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு, கடைசியா 144,000 பேரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இதுதான் 4 அது நிறைவேறும். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்னால் ஓசியா 11:1 வந்து 4 அது நிறைவேறும். முதலாவது இஸ்ரேலர்கள் அவரை வெளியே கொண்டார். அந்த லேண்ட் ஆஃப் ஷெல்டர் வந்து அது என்ன சென்றால் ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ் ஆக மாறிவிட்டது. யோசேப்பு மறித்த பின்பு வேற ஒரு புதிய அரசன் வரும்பொழுது ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ் ஆக மாறிட்டு, நல்ல ஆள் நம்மளை ஆளுகை செஞ்சாதான் நம்ம விடுதலையோடு இருக்க முடியும். கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சத்தியத்தை விடுதலையோடு சொல்லுவாங்க. இத மத சம்பந்தமான கட்சி வந்துட்டது வந்து எல்லாரும் பயந்து அப்படியே அடங்கியிருந்தாங்க. மத தீவிரவாதிகள் வேண்டாதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. தோல்வி அடைஞ்சாங்கன்னா வாய மூடி தன்னாலும் வாய மூடிவிடுவாங்க. அதோ படுதோல்வி அடைந்தா அதே வாய முடிக்கிடுவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனை பொறுத்துதான் இருக்கிறது. அங்க ஏறது இருக்கிறான் பொல்லாதத, அதனால அவன் மறிக்கும் வரைக்கும் குழந்தைய கொண்டு வர முடியாது. அவன் டவுன் ஃபால் ஆகிறான், அந்த டைனாசிட்டி ஒளிகிறது, அந்த இதுமே ஜாதி ஒளிகிறது. அவங்க பலத்த அடி கொடுக்கிறார். ஏறது மறிக்கும் பொழுது இவங்க திருப்பி அங்க குழந்தைய அங்க கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்ற அந்த ப்ரோபசி நிறைவேறுகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் எங்களுக்கு கோசேனிலே அவங்க வந்து தங்கியிருந்தார்கள். அபாண்டன்ஸ் ஆஃப் ஃபுட், அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது. எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும். நல்ல ரொம்ப காஸ்ட்லியான சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் என்ன விதமான ரைஸ்ல பல இது இருக்கும், எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஃபுட் இன்னைக்கு அபாண்டன்டா கிடைக்கிறது. அநேக சூப்பர் மார்க்கெட் இந்த சென்னை பட்டத்தில் அங்கே இங்கே இருக்கிறது. அதே போல அவங்களுக்கு கோசேனில் நல்ல சப்ளை. இதை யோசேப்பு நல்ல சப்ளை பண்ணா நல்ல ஃபுட் கிடைத்தது. அவங்களுக்கு ஷெல்டர் இருந்தது. பஞ்சத்திலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதுகாப்புக்காகத்தான் அங்க வந்தாங்க. பஞ்சத்திலே சாகக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்தாங்க. அந்தந்த தேசம் அவங்களுக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜா மாறினது. கோசேன் கூட அப்படி மாறிவிட்டு. அதனால கோசேன்ல கூட அவங்க வாழ முடியாது. அவங்க டபுள் மடங்கு செங்கல் செய்ய வேண்டும் என்று ஆலோட்டிகளால இங்க வேலை செய்யப்படும் பொழுது, இதோ அவர்கள் வேலை வாங்கும் பொழுது அவர்கள் வந்து அவனுக்கு எக்ஸ்கியூஸ் வந்தது, உபத்திரம் வந்தது. 400 வருஷமாக உபத்திரப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையே அவளுக்கு கசப்பாக மாறிவிட்டது. எப்படியாவது இந்த எகிப்தை விட்டு வெளியே போகணும் நினைச்சு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். யாக்கோபு 2:21-22 வாசிக்கும் கடைசி 2 வசனமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களுக்கு பெருமூச்சை கேட்டார், அவளை நினைத்தெழுந்தார், அவளை கண்ணோக்கி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் இறங்கி வந்து மோசையை சந்தித்து, நீ என் ஜனங்களை எகிப்தை விட்டு அழைத்துக் கொண்டு வர, நீ பார்வோன்ட போய் சொல்லு. என்ன சொல்லு? 4:22-23 வாசிக்கலாம். யாத்திராமன் 4:22-23.
அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கட்டளை சொன்னான்.
என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷபுத்திரன், குமாரனை அழைத்தேன் என்ற வேற அங்க இருக்கு. அவன் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ புத்திர பாகம், நீ அவனை அனுப்பிவிடு. அவனை அனுப்பிவிடவில் என்றால் உன்னுடைய தலைச்செண்களை நான் உன்னுடைய முதற்பேரானவனை நான் சங்கரிப்பேன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் ஒரு குமாரன் என்று சிங்குலர்ல சொல்லுகிறார் என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷர புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று நீ அவிதமா சொல். அவன் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். குமாரன் என்ன அர்த்தம்? அவனுக்கு அடாப்ஷன் உண்டு. உங்களுக்கு ஒரு மகன் பிறந்தால் உங்களுக்குரிய ஆசையிலே அவனுக்கு பங்கு உண்டு. அவன் வந்து சுதந்திரவாளியாக இருக்கிறான், வாரிசாக இருக்கிறான். அதுக்கு தான் அடாப்ஷன் என்ற அர்த்தம். புத்திர சுவீகாரம் மற்ற பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க முடியாது, உங்க பிள்ளைகளுக்கு தான் நீங்க கொடுக்க முடியும். அதனால அவனுக்கு அடாப்ஷன் உண்டு. இஸ்ரவேலுக்கு என்ன அடாப்ஷன் உண்டு? அவன் என்னுடைய குமாரன், அவனுக்கு போர்ஷன் இருக்கிறது. அவனுக்கு அவனுக்கு இதை காப்பாலும் தேனுடைய கானான் தேசம் இருக்கிறது, அவனுக்கு சுதந்திரம் உண்டு. நீ அவனை வச்சுக்கிட்டு இருக்காத, அவனை அனுப்பிவிடு. அனுப்பவில்லை என்றால் உன் சேசர புத்திரப்பனை சங்கரிப்பேன். அதே போல அங்க தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது. இஸ்ரேல் தெரிஞ்சு தேவன் தம்முடைய குமாரனை சேசர புத்திரப்பான இஸ்ரவேலை அந்த எகிப்திலிருந்து வரவழைத்தார். எப்படி நருமையா டேலி ஆகுது பாருங்க. அந்த அந்த அதுதான் யோசியா நினைச்சான். ஆனா பியூச்சர்ல அது நிறைவேறுது, ஜீசஸ் கிரைஸ்ட்ல நிறைவேறுது. இயேசுவும் ஜோசப்பும் மரியாலும் அந்த குழந்தை எகித்துக்கு கொண்டு போய், ஏன்னா இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் செல்டர். எகித்து வந்து அங்க பிளேஸ் ஆஃப் செல்டர் ஆகியிருக்கிறது. அந்த பாதுகாப்பான இடத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போனார்கள். இப்பொழுது அந்த டிராகன் வலு சர்ப்பம் ஏறோது அங்க மறித்த உடனே கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் அங்கே சொப்பனத்தில் தோன்றுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று வசந்த வாசிக்கலாம்.
ஏறோது இறந்த பின்பே கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார்.
பிள்ளையின் பிராணனை வாங்க தேடி இறந்து போனான். அதனால நீ பிள்ளையை கூட்டிக் கொண்டு நீ வந்து திரும்பவும் தேசத்துக்கு எங்க இஸ்ரேல் நாட்டுக்கு வாங்க என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்ற அந்த ப்ராமிஸ் வேர்டு நிறைவேறுது. ஜீசஸ் வந்து எகிப்திலே இருந்தா, எகிப்திலே அவருக்கு ஊழியம் செய்ய அவருக்கு வேதவசனம் சொல்லுது. அவருடைய ஊழியம் எகிப்தில கிடையாது, அவருடைய ஊழியம் வந்து யூதயா சமாரியா கலிலேயா இந்த இடத்துல தான் அவருடைய ஊழியம். அவருடைய மினிஸ்ட்ரி வந்து அங்க இருக்கு, அங்க வார்த்தையை போதிக்கணும். அவர் எகிப்தில இருக்க முடியுமா? எகிப்துக்கு அவரை வந்து ஆண்டவர் வந்து இதை போதிக்கும்படியாக அனுப்பினாரா? இல்ல, அவர் இஸ்ரேல் நாட்டில் தான் போதிக்கணும். கொஞ்ச காலம் வரைக்கும் எகிப்தில இருக்கிறாங்க. Is a, for a season, Jesus stayed in Egypt. ஆனால் அது பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் எகித்து என்ன சேர்ந்தால் அது வந்து ஞானார்த்தமாக அது சொல்லப்படுகிறது. எகித்து என்றால் உலகம், சோதம் என்றால் உலகம். அதனால அவர் எகித்துக்கு கொஞ்ச காலம் போனார். பின்பு அவருடைய மினிஸ்ட்ரி வந்து இஸ்ரவேல்ல இருக்கிறது. அதனால அங்க ரொம்ப காலம் ஸ்டே பண்ண முடியாது, அங்கிருந்து வெளியே வரணும். ஆமென்,
ஆமென்.
அதே போல உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து அழைச்சிருக்கிறார், உலகத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளியே அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள். உங்களை முதல்ல எகிப்தில கொண்டு வரணும், அதன் மீன் எகிப்திலிருந்து அழைக்கணும். அந்த பேட்டர்ன் மாறுவதே இல்லை. தேவனுடைய வார்த்தையெல்லாம் பேட்டர்ன்ஸா எழுதப்பட்டிருக்கு, அது எல்லா இடத்துலையும் டேலி ஆகும். உங்களை என்னை எகிப்திலிருந்து அழைச்சிருக்க, நம்மள வந்து தேவன் தம்முடைய சிந்தையிலிருந்து இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறார். எப்படி கொண்டிருக்கிறார்? ஒரு தாய் தப்பன் மூலமாய் கொண்டிருக்கிறார். பசேபாளுடைய கற்பத்திலே சாலமன் இருக்கிறான். தாவீதின் குமாரன் சாலமன், அவன் வந்து அவனுடைய ஆட்சி பொற்காலமா இருந்தது. அந்த சாலமனை வந்து ஆண்டவர் அங்க ஏற்ற காலத்தில் அனுப்புகிறார். அவன் ஆட்ரிபியூட்டா இருக்கிறான், தேவனுடைய சிந்தனை இருக்கிறான். ஆண்டவர் அங்க அனுப்புகிறார், அனுப்பும் பொழுது சாலமன் பிறக்கிறான். அதே போல ஈசாயினுடைய குமாரில் 8வது மகன் வந்து எய்சன் வந்து டேவிட், தேவனுடைய சிந்தனை இருந்தான். உலகத்தில் வரக்கூடாது தேவனுடைய சிந்தனை இருந்தான். பின்பு ஆண்டவர் ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக உலகத்துக்கு கொண்டு வருகிறார். அதே போலதான் உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே, அவங்க இந்துஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும், அவங்க வந்து தேவனுக்கு அது தெரியும். அவங்க வந்து அனுமதிக்கு சித்தத்தில் இருக்காங்க, நம்ம பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க டெம்பரரி ஆட்ரிபியூட், நம்ம வந்து எட்டர்னல் ஆட்ரிபியூட். அவங்க அழிஞ்சு போவாங்க, நம்ம அழிய மாட்டோம். இதனால எல்லா எந்த குழந்தை உலகத்தில் பிறந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியும். அதே போல நம்ம சைல்டு பேத்த எது நோக்கியிருந்தா நம்முடைய ரெவலேஷன் என்ன, தேவன் நம்முடைய சிந்தல் என்ன, அதை அனுப்ப வேண்டும். ஆட்ரிபியூட் அனுப்பி அது வந்து உங்களுக்குள்ள ஃபிரெஷ்ஷா மாறும் பொழுது ஆண்டவர் அந்த குழந்தை எங்க பிறக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் வெளிப்பாடு, இதுதான் ஃபேக்டே தான். நான் வந்து எங்க அம்மா அப்பா மூலமா பிறப்பதுக்கு முன்னதாக நான் தேவனுடைய சிந்தையில் இருந்தேன். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஒரு பர்பஸ்ல கொண்டு வருகிறார். இந்த சென்னைப்பட்டத்திலே வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். விஞ்ஞான உலகத்திலே கொண்டு வருகிறார். மெசேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு அந்த காலத்தில் கொண்டு வருகிறார். நான் இந்த மெசேஜ போதிக்கணும்னு சொல்லி அது அவருடைய சிந்தையில இருக்கிறது. அதனால என்ன ஆண்டவர் கொண்டு இதை இந்த நேரத்தில் அந்த பர்பஸை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பின்பு மகிமையில எடுத்துக்கொள்வார். இதுதான் அந்த பேட்டர்ன் மாறுவதே இல்லை. God is still calling. Hallelujah.
Amen.
அவர் சேர்த்துக் கொள்கிற எந்த பிள்ளையும் வந்து எகிப்திலிருந்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாருமே எகிப்திலிருந்து தான் அழைந்தார், அழைக்கிறார். உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். நம்ம வந்து தேவனுடைய சிந்தையிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமே. எவ்ரி சன் கால்ட் அவுட் ஆஃப் எகிப்த். ஹல்லேலூயா. God is still calling. இன்னைக்கும் இன்னும் நிறைய பேர் அழைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. நான் உலகத்தான் அல்லாத போல அவள் உலகத்தான் அல்ல. யோவான் 17:16 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து வர வேண்டும். அது உலகமானது எகிப்தா இருக்கிறது. உலகம் இன்றைக்கு சோதமா இருக்கிறது. நீங்க அதை விட்டு வெளியே வரணும். முதல்ல உலகத்துல கொண்டாடுகிறாரு, அது நமக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ஆயிருக்குது, ஒரு ஷெல்டரா இருக்கிறது. இதை குழந்தை பிறக்குது, வளருது, ஸ்கூல்ல படிக்குது, காலேஜ் படிக்குது, அதுக்கு ஒரு திறமை கிடைக்கிறது, ஒரு அந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். இதை விதமான ஒரு பழப்பு செயல் செய்ய வேண்டிய ஒரு திறமையை கொடுக்கிறார். அதை நின்று என்ன செய்யறார் என்றால், இது நமக்கு ஒரு செல்டர் பிளேஸ் ஆகியிருக்கிறது. இங்க ஒரு பர்பஸோடு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். பின்பு நம்மள ஆண்டவர் அழைக்கிறார், நீ உலகப்பரமா இருக்காத. அதனால நம்ம அவருடைய குமாரனா இருப்போம் என்றால், நம்ம அவருடைய குமாரத்தியா இருப்போம் என்றால், நிச்சயமாக அவர் நம்மளை வந்து அழைப்பார். நம்மளை இந்த உலகத்தில் அவர் கொண்டு வந்த தேவன். இந்த உலகத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. நீங்கள் அவர் நடுவிலிருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். அசுத்தமான காட்சிகளை பார்க்காதீங்க, அசுத்தமான காரியங்களை செய்யாதீங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவா இருப்பேன். நீங்கள் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வபலமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 Corinthians 6:17 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதே போல 144,000 பேர் இருக்கிறாங்க. கடைசியா யூதர்கள் அங்க வரும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் அப்பொழுது ஆளுகை செய்கிறார். மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க வந்து யூத மார்க்கத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க, வார்த்தைக்கு வாங்க. ரெண்டு ப்ராஃபெட் மோசஸ் எலஜா அங்க அழைக்கிறார். அவங்க எங்க இருந்தாங்க? இஸ்ரேல் நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் நாடு சோதம் எகிப்தா மாறு. அப்பொழுது பதாத்திந்து ஏறி வருகிற மிருகம் அவளோடு அந்த அவள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்திருக்கையில் அந்த ஆஃபியர்ஸ் ஊழியர் செய்யும் பொழுது அந்த ஊழியர் முடிவடையும் பொழுது பாதாளத்தேர்ந்து ஏறுகிற மிருகம் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொண்டு போடும். அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்று எகித்து என்று ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையுண்டாரே. வெளிப்படுத்தல் 11:7-8 வாசிக்கிறோம். அதனால அதுல நம்முடைய கர்த்தர் சிலுவையில் அறையுண்டார் என்றால் எருசலேம் தான் அது. எருசலேம் எகித்தா மாறுது. அதே போல இந்த சென்னைப்பட்டினம் எகித்தா மாறிட்டு, முழு உலகமும் எகித்து சோதமா மாறிவிட்டது. அது பாவத்தில் ஜீவிக்கும் பொழுது, உலகத்தில் வந்து ஜனங்கள் மனம் போல இஷ்டத்தில் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கென்று நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பின்பு வானிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன், அது என் ஜனங்களை அவருடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரடிய வாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எகிப்திலிருந்து தம்முடைய குமாரனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார், ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள், 144,000 பேர் அழைக்கப்பட போகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அங்க லிட்டில் பெர்சிக்யூஷன் வந்தது, அந்த எக்ஸ்கியூஸ் அங்க வந்தது. டேனியலுக்கு எக்ஸ்கியூஸ் வந்தது, சிங்கக்கதியிலே போடும்படியான சூழ்நிலை வந்தது. கர்த்தர் சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலை செய்தது. அது வந்து இஸ் அ டைம் ஆஃப் எக்ஸ்கியூஸ். அது வந்து சிறிய உபத்திரம் வர வேண்டிய நேரம். சாத்ரா காபேத் நேகோவை அக்னி சூழலை போட்டார்கள். அது வந்து பெர்சிக்யூஷன், அவங்களுக்கு அந்த பெர்சிக்யூஷன் வரும் பொழுது அது எக்ஸ்கியூஸ் ஆயிருந்தது. ஆனா தீ வந்து ஒன்னும் செய்யல. ஆனா முடியல கூட அந்த தீயினுடைய மனம் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்தல. சிங்கத்தை தலையணை மாட்டான் படுத்து, அது தலையணை போல வச்சு படுத்து கிடந்தான். ஒண்ணுமே கத்துடைய தூதனானவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆமே. அதே போலதான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இப்ப எக்ஸ்கியூஸ் வந்தது. ஏதாவது கொலை செய்ய வகை தேடுகிறார். அந்த ஆண் பிள்ளையை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார். கடைசியில அதிதமாகத்தான் மனவாட்டியை கொலை செய்யும்படியாக வகை தேடும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சேதம் கூட வராது. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய ஒன்றாயிலும் தரையில விழுவதில்லை. ஒரு ஹேர் கூட அவங்களுக்கு பாதிக்காது. அதனால நம்ம பயப்பட வேண்டாம். சாத்தான் இஸ் எ பிளஸ். ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்கணும் தெரியும். அவருடைய மனவாட்டியை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஒரு சின்ன சேதம் ஏற்படாது. ரெண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குறிய விற்காது அல்லவா. அவையில் ஒன்றாகிலும் என் பிதாவின் சித்தத்தின்படி விழுந்து போவதில்லை. ஆண்டவர் தெரியாம ஒரு குருவி கூட சாகாது. அப்படி இருக்குன்னா நீங்க அதை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமே. எக்ஸ்கியூஸ் வரும்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. கொண்டு வரும் பொழுது இதை இன்னசென்ட் சில்ட்ரன் அங்க மறித்து போனார். 144,000 பேர் மறித்து போனார்கள். ஆனா மனவாட்டி தப்பிச்சிட்டா. ஜீசஸ் தப்பிச்சிட்டாரு, அந்த இன்னசென்ட் சில்ட்ரன் மாட்டிக்கிட்டாங்க. அதே போல நீங்க மேல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 144,000 யூதர்கள் வந்து அந்திகிறிஸ்து அவளை கொலை செய்து போடுவார். அந்த பேட்டர்ன்ஸ் மறுபடியும் வருகிறது. உங்களுக்கு எந்த சின்ன சேதமும் கிடையாது. சாத்தான் நம்ம பேல் ஹார்ஸ் வந்து ஈகிளை டச் பண்ண முடியாது. ஈகிள் உயரத்தில் பறக்குது. இந்த பேல் ஹார்ஸ் வந்து எல்லாருமே டச் பண்ணலாம். ஆனா பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருங்களினாலும் பூமியின் கார்பன்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனா உங்களை டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி போஷிக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆமே. லுக் அவே டு ஜீசஸ் என்ற செய்தியில் 23:12-29 கொடுக்கப்பட்ட செய்தி பேராகிராப் 6 பிரதர் பிரணாம் விதமாய் சொல்லுகிறார். Until this council began to tighten up, the Pentecostal and so forth can almost impersonate. இது நமக்கு எல்லா சூழலையும் டைட் ஆகும் பொழுது, கழுத்தை பிடிக்க வேண்டிய சூழலை வரும் பொழுது, பெந்தகோச மனக்கள் பாவனை செய்கிறார்கள். அவங்க எப்படி வேணாலும் பாவனை செய்வார்கள். அவங்க அரசியலோடு ஐக்கியம் ஆகிடுவார்கள். பட் வென் த டைம் கம்ஸ், வென் த எக்ஸ்கியூஸ் கம்ஸ் டவுன், அந்த சிறிய உபத்திரம், எக்ஸ்கியூஸ்னா கசைக்கு பிழிகிறது, அந்த எக்ஸ்கியூஸ் வந்து என்ன சென்றால், எக்ஸ்கியூஸ் கம்ஸ் டவுன், தென் யூ சி வாட் யூ ஹேவ் சீன் டெம்பரரி பி மேனிஃபெஸ்டட் இன் த ஃபுல்னஸ் ஆஃப் இட்ஸ் பவர். இப்பொழுது தேட்புல் நம்மத்திலே இருக்குது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென்.
ஆமென்.
எவ்வளவு அற்புதங்கள் நமக்கு நடக்க வேண்டியது இருக்கு. நீங்க விசுவாசிக்க தளர விட்டுறாங்க. அதனால நம்ம விசுவாசிப்போம், நம்ம ஜபம் பண்ணுவோம். இதை ஒண்ணும் வீணாக போதும். நம்ம ஜபம் எப்படினாலும் கேட்கப்படும். ஆமென். விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகக்கூடாது. அதனால அந்த எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது தேட்புல் நம்மத்தில இப்பொழுது டெம்பரரியா இருக்கிறது. அப்பொழுது பி மேனிபெஸ்டட் இன் த ஃபுல்னஸ் ஆஃப் இட்ஸ் பவர். இன்னும் அதிக மேனிபெஸ்டேஷன் வரும். இவ்வாறு ஒரு சில மேனிபெஸ்டேஷன் கொடுக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இங்க சாட்சி வாசிக்கப்படுது. எல்லாருக்கும் அந்த ஒரு மேனிபெஸ்டேஷன் தருவார். எத்தனை அப்பொழுது தேட்புல் வரும், நம்ம வந்து மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமே.
ஆமே.
வெளிப்பத்தல் 12:5 வசந்த வாசிக்கும் பொழுது அன்றைய வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு இஸ்ரி சூரியனை அணிந்திருந்தால், அவனுடைய பாதத்தின் கீழே சந்திரனும், அவனுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடம் இருந்தது. அவள் கர்ப்பவதியாகி பிரசோதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வானத்திலே வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளை 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து தரையிலே விழத்தள்ளிட்டு பிரசோதனைப்படுகிற அந்த இஸ்ரி பிள்ளை பெற்றவுடனே அவளை அந்த பிள்ளையை பச்சி போட்டு போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனத்துக்கும் அவளுடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வலு சர்ப்பம் டிராகன் ஹீரோடு பிள்ளை பெற்றோன்னு அதை கொலை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த யூத இஸ்ரீ 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவங்க நியாயப்பிரமாணம். சூரியன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், இது சந்திரன் வந்து நியாயப்பிரமாணம். 12 அப்போஸ்தலர், 12 முற்பிதாக்கள், 12 கோத்திரங்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அவள் வந்து நிறை கர்ப்பிணியாகி குழந்தை பெற வேண்டிய நேரத்தில் வலு சர்ப்பம் ஏறுவது ரெடியா காத்திருக்கிறான். குழந்தையை கொலை செய்யும். ஆனா அந்த குழந்தை தேவனுடைய சிங்காசனம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த குழந்தையை கொலை செய்ய முடியவில்லை. அவங்க தங்களுடைய மார்போடு அணைத்துக் கொண்டு இவா அவர்கள் புறப்படுது. அந்த வேர் வந்து உங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்குது, உங்க ஹார்ட்ல வாசம் பண்ணுது. ஹல்லேலூயா. சாத்தான் கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது என்ன செய்தால் வேர் வந்து மேல போய் உங்களோட கூட வார்த்தையும் போயிருது. உலகத்தில் அதுக்கு பிற வார்த்தை இல்லை. பிரஜாதிகளின் காலம் முடிவடையும் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மளை எகிப்திலிருந்து அழைக்கிறார். ஆமே. அந்த எக்ஸ்கியூஸ் வந்தது அங்க ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. அந்த காலத்தில் எக்ஸ்கியூஸ் வரும்பொழுது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒண்ணுமே டச் ஆகல. அதே போல நமக்கு எந்த விதமான பயப்பட வேண்டியும் இல்ல. சாத்தன் பிளஃப் ஆயிருக்கிறார், நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறார். ஆனா கத்தர் நம்ம எப்படி டெலிவர் பண்ணணும் அவருக்கு தெரியும். அவன் ஸ்கீம் அங்க போறதுனால இவர் அவனுடைய அந்த ட்ரூப்ஸ் இருந்தால அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க போய் ரோடெல்லாம் பிளாக் பண்றாங்க. அந்த எருசலேமை சுத்தி எல்லாம் பிளாக் பண்ணதுக்கு முன்னதாக அதுக்குள்ள யாராவது குழந்தை தூக்கிட்டு ஓடிடக்கூடாது, அதனால எந்த குழந்தை தப்பிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சான். ஆனா கத்தர் என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னால இவனுக்கு நியூஸ் அனுப்பி கொண்டு போயிட்டார். சாத்தான் வந்து தோல்வி அடைந்தார். ஆமே. சாத்தானுடைய திட்டங்கள் தோல்வி அடைந்தது. சாத்தானை ஆண்டவர் மூடனாக மாற்றுகிறார். அதே போலதான் மோசை பிறக்கும் பொழுது அங்க பார்வன் என்ன செய்தான் என்றால், அந்த மோசஸ் அவங்களை விடுவிக்கிற ஒருவன் தோன்றுவான் என்று குறி சொல்றவங்க அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சோசியக்காரர்கள் அந்த குறி சொல்கிறவர்கள், உம்முடைய ராஜ்யம் நிலைக்காது, உம்முடைய ராஜ்யம் வீழ்ச்சி அடையும், இஸ்ரவேலில் ஒருவன் தோன்றுவான். அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் அவனுக்கு முன்பாக நீர் வந்தது, அதனால அவனை கொலை செய்யணும்னு அவன் நினைக்கிறான். அப்பொழுது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் நைல் நதியில போடுங்கன்னு சொல்லுகிறான். அந்த கத்தர் பாருங்க, மோசே அங்க பார்வோனை வந்து அவனுடைய திட்டங்கள் ஸ்கீம் ஃபெயிலியர் ஆகுது. இவன் பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்து இத தாத்தா தாத்தான்னு சொல்றான் பார்வோனை. ஏன்னா பார்வோனின் குமாரத்தின் மகனாக இருக்கிறான். தாத்தா தாத்தான்னு மடியில படுத்துக்கிடுறான். பிசாசனுடைய தந்திரங்களை ஆண்டவர் அவனை அவமாக்குகிறார். அவன் கண்ணை அவர் மூடி போடுகிறார். அந்த ரட்சகன் இது அவனுக்கு அகைன்ஸ்டா, பார்வனுக்கு அகைன்ஸ்டா வர்றவனே, இவனே வளர்க்கிறான், இவனே சாப்பாடு கொடுக்கிறான், இவனே வளர்த்து அவனை ஆளாக்குறார், அவனுக்கு படிக்க வைக்கிறார். இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் சாத்தானை முட்டாளாக மாற்றுகிறார். சாத்தானுக்கு வெளிப்பாடு கிடையாது. ஆமே. இன்டெலிஜென்ஸ் மட்டும் உண்டு. உலகத்தின் மக்களுக்கு இன்டெலிஜென்ஸ் உண்டு, நமக்கு ரெவலேஷன். நமக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. இந்த வெளிப்பாட்டினால அறிவாளிகளை நம்ம ஜெயிக்க முடியும், பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும். மோசஸ் இன்டெலிஜென்ஸால செய்ய முடியல. கத்தர் அவனுக்கு வெளிப்பாடை டிராப் பண்ணும் பொழுது இது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். அதே போல இங்கேயும் சாத்தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சான், நம்மகிட்ட அவன் ஃபெயிலியர் ஆக போறான். அல்ல, எக்ஸ்கியூஸ் கொண்டு வரும் பொழுது, இந்த பிரைடை வந்து கொண்டு வரும் பொழுது என்ன சொல்றால், கத்தர் நம்மள மேல எடுத்துக் கொள்வார். அவனுடைய ஸ்கீம் வந்து அங்க வந்து நிறைவேறாது. அதே போலதான் எஸ்ஆர் நம்ம ராஜாத்தியா இருக்கும் பொழுது ஆமான் ஒரு ஸ்கீம் கொண்டு வருகிறான். ஆனா அங்க ஒரு ரியூத பெண்ணை வைத்திருக்கிறான்னு தெரியாது. அவள் அச்சால் என்றுதான் அறியப்படுகிறாள். அவள் வந்து இந்த பாரசீக மொழியில தான் அவர் பெயர் இருக்கிறது. ஒழிய யூத பெயர் வந்து அவளுக்கு எஸ்ஆர். இந்த அது அச்சால் வந்து ஹீப்ரூ நேம். அந்த யூத பெயர் வந்து அங்கே எஸ்தராக இருந்தது அந்த பேர்ல எனக்கு கொஞ்சம் நான் கிளியரா சொல்ல நினைக்கிறேன். அதுவும் அஸ்ஸால் என்று தான் அங்கே அந்த யூத பேர் இருக்கிறது. இப்பொழுது எஸ்தர் என்று அறியப்பட பாரசீக நேம் தான் எஸ்தர். அதனால அவன் வந்து அவள் வந்து ஒரு யூத பெண் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது. அங்கே ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார். இவன் ஏதோ ஸ்கீம் எல்லாம் போட்டு எல்லாம் ஜெயிக்கிற மாதிரியே இவனுக்கு எல்லாம் தெரியுது. ராஜா எல்லாம் ஆமா ஆமா ஓகே சொல்லுகிறார். பின்பு எஸ்தர் அங்கே குறுக்க வந்து ஆமானுடைய திட்டங்களை அவள் கவிழ்த்து போடுகிறாள். ஹல்லேலூயா. சாத்தான் என்னைக்குமே ஃபூலா தான் மாறுவான். அதே போலதான் நான் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம். உலகத்துல மனுஷன் நாங்க இந்தியாவே மாத்திடுவோம், நாங்க உலகத்தையே மாத்திடுவோம், நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். இது உன்னுடைய ஓன் ஸ்கீம். ஆண்டவர் அனுமதிக்காம நீ எதையும் செய்ய முடியாது. உன்னை ஆண்டவர் முட்டாளாக மாற்ற முடியும். உன்னுடைய ஸ்கீம் கத்தரை நம்பி கத்தரை பார்த்து ஆண்டவர் உதவி செய்வார். நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை அதை வீழ்ச்சி அடைய செய்யும். ஆமானுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்தது. ஆமான் அவனுடைய பிள்ளைகளும் நினைச்சார்கள் ஏதோ அவர்களுக்கு அந்த முடிவு ஏற்பட்டது. அல்லது சாத்தானுக்கு ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறார், அக்னிக் கடலை வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு முடிவு உண்டு. கொஞ்ச காலம் அவன் ஸ்கீம் பண்ணுகிறான், இன்டெலிஜென்ஸா இருக்கிறான், அதிக அறிவு அவனுக்கு இருக்கிறது. அறிவினாலே செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஃபெய்த் ரெவலேஷன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஃபெய்த் வந்து அந்த உலக அறிவு அது ஜெயிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபெய்த் வெர்சஸ் விஸ்டம். நீ வந்து பிள்ளைய வந்து கூட்டிக்கிட்டு போ, பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறவன் வந்து அவன் வந்து கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்லப்பட்டது. ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. எரேமியா 31:5 வாசிக்கலாம். எரேமியா 31:5
ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாக கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவை நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ரோமா என்று சொல்லும் பொழுது அது வந்து ஹை பிளேஸ் ஆஃப் ஐடல் வர்ஷிப், அதிக ஐடல் வர்ஷிப் நடக்கிற இடம். ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அறியாமல் இருக்கிறாள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அநேக பிள்ளைகளை அந்த இழந்திருக்கிறார்கள். தாய்மார்கள் ரொம்ப கூக்குரல் இடுகிறார்கள். ஆனா ஜீசஸ் வந்து இதை கேச்சிங் அபே. ஹல்லேலூயா. அங்கே ஜோசப் என்றால் பெர்ஃபெக்ஷன் அர்த்தம். ஜோசப் வந்து என்ன செய்யறான் என்றால் அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு போகிறார். அதே போல ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் அந்த குழந்தையானது தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென்.
ஆமென்.
ட்ரிபிலேஷன் பீரியட் வரும் பொழுது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய நேரம். புத்தி இல்லாத கன்னிகள் மறிக்க வேண்டும். 144,000 பேர் மறிக்க வேண்டும். த ட்ரிபிலேஷன் ஆப் ரேச்சல் சீட். ரேச்சலுடைய பிள்ளைகள் அதான் 144,000. ரேச்சலுடைய பிள்ளைகள், நீங்க ரேச்சலுடைய பிள்ளைகள் அல்ல. அதனால ரேச்சலுடைய பிள்ளைகள், ரேச்சல் சீட் வாஸ் அக்கம்ப்ளிஷ் பை த ஸ்பில்லிங் ஆஃப் பிளட் ஆஃப் 144,000 பேர்கள் ரத்தம் வந்து சிந்தப்படும். அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த பொழுது இதோ தங்களுடைய வேத வசனத்தில் தான் தாங்கள் கொடுத்த சாட்சி கொலை செய்யப்பட்ட ஆத்துமாக்களை கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு பரிசுத்தமும் நீதியுமுள்ள ஆண்டவரே எங்கள் ரச்சி எங்களுடைய ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நீ நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று பலத்த சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கில் கொடுக்கப்பட்டது. அன்றியும் தங்களை போல கொலை செய்யப்பட போகிற உங்களுடைய உடன் பணிமுறைக்காரரும் சகோதரமாகிய தொகை நிறைவாகும் மட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் இழைப்பார வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பித்திசியில் வந்து பலிபீடத்தின்குள்ள ஆத்மாக்கள் ஹிட்லர் முசோலினி ஏக்மேன் வந்து நிறைய பேரை கொலை செய்துட்டான். நல்ல யூரர்களை கொலை செய்து விட்டான். இன்னும் கொலை செய்யப்பட வேண்டும். அதனால உங்களுடைய தொகை நிறைவாக வேண்டும். இன்னும் கொலை செய்யப்பட போகிறார்கள். ராகில் தன் பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. ஏறோது ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறான். அந்த ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்வான் என்றால் 144,000 பேரை கொலை செய்வான். நம்ம கேச்சிங் அவே ஆஃப் த பிரைட். மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்படும். டிராகன் வந்து நம்ம கிட்ட வந்து ஒன்னும் செய்ய முடியாது. ரேச்சல் வில் பி ஃபார் யுவர் சில்ட்ரன் இன் ராமா. ராமானா த சீட் ஆஃப் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஐடலேட்ரி. விக்கிரகாரனினுடைய உச்சகட்டமான இடம். த பவர் ஆஃப் டிராகன் வில் டேக் த வேர்ல்ட் இன் டு டோட்டல் அப்போஸ்டசி. இந்த உலகத்து முழுவதையுமே அந்த டிராகன் வலு சர்ப்பமானது தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் பொழுது விசுவாச துரோகம் அங்கே நேரிட வேண்டும். அப்போ சாசி என்றால் விசுவாச துரோகம். அண்ட் ஐடலாட்ரி டூரிங் த கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட். எல்லாம் மிருகத்தை வணங்க வேண்டும், மிருகத்தின் முத்திரையை தரிக்க வேண்டும். அப்படி மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ரொம்ப டார்க் ஏஜ். அவர் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. ராக்கால் அவர் கர்த்தர் நமக்கு வேட ரிவீல் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே யோசேப்புக்கு சொப்பனத்தில் அது சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வேட் வந்து பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து வந்து முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம், சாத்தான் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு ரிவீல் ஆயிருப்பதனாலே நம்ம என்ன செய்வோம் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஏரோதுக்கு பயந்தா இருக்கு. யாருமே ஏரோதை எதிர்க்க முடியாது, எந்த தாய்மாரையும் எதிர்க்க முடியாது. இப்ப இங்க கவர்மெண்ட்ல போராட்டங்கள் பண்றாங்களா, இது ஜனநாயக நாடு, இங்க போராட்டம் பண்றாங்க, அங்கெல்லாம் போராட்டம்லாம் பண்ண முடியாது. அவனுக்கு எல்லாருமே பயப்படணும், ஆன்டி கிரைஸ்டுக்கு எல்லாரும் பயப்படணும், யாரும் போராட்டம்லாம் பண்ண முடியாது. இப்ப போராட்டம் பண்ற மாதிரி சாலை மறியல் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. இது அவன் கட்டில கொடுத்தான்னா ஒண்ணுமே, மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள், மிருகத்தை வணங்காதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அதே போல ஏதாவது ஆர்டர் கொடுத்தா யாருமே எதிர்த்து நிற்க முடியாது, எல்லா குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும். அவ்விதமான ஒரு காலமானது வரப்போகிறது. அது வந்தது, இப்பொழுது மறுபடியும் அது வரப்போகும் பொழுது நம்ம அதுல இருக்க மாட்டோம். ஆமே. நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு பெறுவோம். ஆமே. அதை இயேசு கிறிஸ்து அங்கே எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பின்பு ஏரோது இறந்த பின்பு, 2:19 இருந்து வாசிக்கலாம்.
ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான்.
சரி, இங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் குட் நாட் ஸ்டே இன் எகிப்த். இயேசு கிறிஸ்து எகிப்திலே வந்து அங்கே வந்து தங்கி இருக்க முடியாது. He did not come to exercise a ministry among the Egyptian. எகிப்தியர் மத்தியில் ஊழியம் செய்ய வரல. அவர் காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே அனுப்பப்பட்டார். ஆமென். அதனால அவர் வந்து அங்க வந்து அங்க குழந்தையை கொண்டு போனார்கள். பின்பு அந்த எரோதனுடைய மகன் அர்கலோயா அவன் ஆளுகை செய்கிறான் என்று சொல்லி பயந்து நாசரேத்து ஊரில் தங்கிவிட்டார்கள்.
ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்போது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்தின் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான்.
இப்பொழுது பெத்லகேமுக்கு வரல, அவங்க ஏற்கனவே வளர்ந்த ஊர் வந்து நாசரேத். அதனால அவன் நாசரேத்திலே தங்கினான். அதனால அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். அது தீர்க்க தரிசியினால் நிறைவேற. நாசரேத் ஊர்ல அவர் வாழ்ந்ததுனால நசரேன் என்று அழைக்கப்பட்டார். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நாசரேத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. நான் அடுத்த வாரத்தில் அங்க ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. நாசரேத்து ஊர்ல வெள்ளக்காரங்க வந்து நம்ம நாலு ஆளு இருந்து, நாசரேத் ஒரு கிறிஸ்டியன் சிட்டி, அது கிறிஸ்தவங்க மெஜாரிட்டி, பெரிய ஆலயம் இருக்குது அங்க, நிறைய கிறிஸ்தவங்க எல்லாரும் நிறைய படிச்சிருக்கிறாங்க. அதனால நாசரேத் என்னும் ஊர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு இருள் நிறைந்த இடம், நாகரிகம் அதிகம் கிடையாது. அது கலிலேயாவை சேர்ந்தது, யூதாவை சேர்ந்தது அல்ல. அவர் யூதாவுக்கு வராம கலிலேயாவிலே வாசம் பண்ணினார். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். ஜீசஸ் வந்து அந்த வெளிச்சமாய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது இதான் நிக்கோதேமே சொல்லுகிறான், அவர் மேசியா கிறிஸ்து சொல்லும் பொழுது கிறிஸ்து வந்து கலிலேயாவிலிருந்து வருவாரா, நாசரேத் ஊர்லேருந்து வருவாரா, நாசிரியத்து ஊர்லேருந்து எந்த நன்மையமாவது வருமா, எந்த விதமான ஆசீர்வாதமும் வருமா, அது யூதாவில தான் வர வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அவர் பிறந்து அவங்க வந்து இவர் பெத்லகேமில் பிறந்தார், நாசிரியத்து ஊர்ல செட்டில் ஆன உடனே அவரை வந்து பிறந்த இடம் மற்றவனுக்கு தெரியல, அதை அவங்க ரெக்கனைஸ் பண்ணல. அதனால அவர் நாசிரியத்து ஊருக்காரர், நாசிரியத்து ஊருக்காரர் தான் சொன்னாங்களே ஒழிய நாசிரியத்திலிருந்து எப்படி மேசியா வர முடியும். இதனால அது ஒரு இடரல்லாக மாறினது, ஒரு தடைக்கல்லாக அது மாறினது. அல்ல, எல்லாருமே உள்ள வரக்கூடாது, எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட ஃபாலோ பண்ண முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து பாப்புலேஷனை குறைக்கிறார். அந்த எலக்ட் பீப்புள் தான் வர வேண்டும். ஆமே. இந்த எலக்ட் பீப்புள் தான் அதை தாண்டி வருவாங்க. அவர் பெத்லகேமில தான் பிறந்தார் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க வந்து அவர் நாசரேத் ஊர்ல இருந்து எப்படி நன்மை வரும், நீர் ஒரு கலிலேயனா என்று மற்றவங்க எல்லாம் கடிந்து கொண்டார்கள். அதனால எல்லாத்தையும் அவங்க என்ன பிரீச் பண்ணாங்க, அவர் நாசிரேத்து அவர் மேசியான்னு சொல்லும் பொழுது, அவர் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து நாசிரேத்து ஊர்ல வரமாட்டாரு, அவர் யூதியாவில் எல்லாம் வரணும். அதனால நீங்க அவர் ஃபால்ஸ் மேசியா, நீங்க அவரை பின்பற்றாதீங்க, அவரை போகாதீங்க. இப்படி வந்து ஒரு தடைக்கல்லை வந்து இங்க ஏற்பட்டது. அதே போலதான் இன்னைக்கு வந்து இந்த மெசேஜில் வந்து ப்ராஃபிட் வந்து இப்படி மறிச்சார், அது ஒரு தடைக்கெல்லாம் மாறுகிறது. பலாசி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ஞானம் கொடுத்தார், பின்பு அவர் விழுந்து போனார். அதெல்லாம் சில விதமான காரியங்களை தடைக்கல்லா கொண்டு வருவாங்க. ஆனா எலெக்ட் பீப்புள் வந்து அந்த தடைகளை நீக்கி வருவார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்று அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு. அதனால நாசரேத்து ஊர்ல இருந்து பிறந்தார் என்றனாலே அது ஒரு இடர்லாக மாறிவிட்டது. நாசிரியத்து ஊர்ல வளர்ந்ததை வந்து பிறந்த ஊராக மாற்றிவிட்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சாத்தான் என்ன காரியங்களை வார்த்தைக்கு விரோதமாக பரப்பினாலும், இவங்க ஒரு மனுஷனை பின்பற்றுறாங்க, இவங்க ஒரு ஃபால்ஸ் ப்ராபர்ட்டை பின்பற்ற, அதை சொல்லி அவன் ஜனங்களை வர விட மாட்டான். அதுதான் அன்னைக்கு பரிசேர் செய்தார்கள். அவர் கலிலேயன், நாசிரியத்து ஊரை சேர்ந்தவர். நாசிரியத்து கலிலேயாவில் இருக்கிறது. அதனால கலிலேயாவிலிருந்து என்ன நன்மையும் வராது, அது யூதேயாவில தான் வர வேண்டும். அதனால நீங்க அவரை பின்பற்றாங்க. இத மாதிரி அவங்க சொல்லும் பொழுது இந்த முன்குறிக்கப்படாத ஆத்துமாக்கள், எலெக்ட் பீப்புள் இல்லாதவர்கள் வரமாட்டாங்க. அதே போல சாபத்து மக்களுக்கு வந்து இந்த மெசேஜ் குறித்து ஒரு தவறான கருத்தை சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் ஒரு மனுஷனை பிட்டுறாங்க, இதெல்லாம் ஆன்டி கிரைஸ்ட், அது ஒரு பிசாசு, அவங்க தான் பிசாசு, அவங்கள உடனே பிசாசு அப்படின்றாங்க. அப்படி சொன்ன உடனே நினைச்சது நீங்க அங்க போகாதீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட வரணும், அதை எல்லாம் அங்க தாண்டி தான் வரணும். அந்த ஃபால்ஸ் டீச்சிங்கை தாண்டி தான் வர வேண்டும். அதற்கு எலெக்ட் பீப்புள் வந்து எதிர்த்து வருவார்கள். ஹல்லேலூயா. செத்த மீன் ஆத்துல தண்ணியோட தண்ணியா போய் அது கடல்ல போய் விடும். அதே போல செத்த ஆத்துமாக்கள் எல்லாமே அக்னி கடல்ல போய் விடுவாங்க. உண்மை உயிருள்ள மீன் எதிர்த்து வரும், அது எதிர்த்து துள்ளிக்கிட்டு வரும். அதே போல நம்ம சாத்தானுடைய உபதேசங்கள், இடரல்கள், அவன் கொடுக்கிற ஃபால்ஸ் டீச்சிங் எல்லாத்தையுமே எதிர்த்து நம்ம வார்த்தைக்கு வருவோம். ஆமென். அங்க எகிப்து என்றால் அது பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது, பாவ ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அதுல இருந்து ஆண்டவர் நம்மை வளைக்கிறார். எகிப்து என்று சோதோம் என்றும் அது ஞானார்த்தமாய் சொல்லப்படும். இதை கால் எவ்ரி சன் அவுட் ஆஃப் இஸ் எஜிப்ட். அன்னைக்கு ஒரு இயேசு அழைக்கப்பட்டார். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எலெக்ட் பீப்புளையும் ஆண்டவர் எகிப்திலிருந்து வரவழைக்கிறார். ஆமென். நம்ம எகிப்தில் வந்து எகிப்தை விட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம். ஆமென். மனம் திரும்பாத ஆத்துமாக்கள் எகிப்திலே தான் இருக்கிறாங்க. And he will call every son of his out of Egypt. Amen. Out of darkness. God call you. உங்களை இருளிலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்துக்கு அழைக்கிறார். Amen.
Amen.
Pharaoh was the destroyer of Israel's little ones. எகிப்து ஒரு காலத்தில் நல்லதா இருந்துச்சு, பின்பு அது land of bondage மாறிவிட்டது. அதே போல உலகம் வந்து நம்ம பிறக்கும் பொழுது, உலகத்தில் வாழும் பொழுது நல்லா தான் இருக்குன்னு நினைப்போம். காலப்போக்கில் வந்து நம்ம உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சீசன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையும் சீக்கிரமா முடிஞ்சு போகும். ஒரு சீசன் தான் இங்க வாழும். இந்த உலகத்தில் இருக்க இன்பம் எல்லாம் அது சிற்றின்பங்கள், ஒரு சீசன் தான், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். வாலிபம் மாயையா இருக்கிறது, எல்லாமே மாயை. நம்முடைய ஸ்ட்ரென்த் போய்விடும், எல்லாமே மாறிவிடும், எல்லாமே டிமினிஷ் ஆகிவிடும். நம்ம எல்லாத்தையுமே உலகப்புறமாக நம்ம அறிவிக்க முடியாது. நம்முடைய பாடி ஒத்துழைக்காது, சூழ்நிலை ஒத்துழைக்காது. உலகம் வந்து எகிப்து வந்து ஒரு சீசனல் பிரஷர் தான், அது ஒரு கொஞ்ச காலத்துக்கு அநித்தியமான சந்தோஷம் தான். நித்திய சந்தோஷத்தாண்டு வச்சிருக்கிறார். நம்மளை அதுல இருந்து அழைத்து எட்டானிட்டிக்கு அழைக்கிறார். டிவைன் கால். இது வந்து தெய்வீக அழைப்பா இருக்கிறது, மனுஷன் நம்மளை அழைக்கல. இட் இஸ் டிவைன் கால். ஹல்லேலூயா. தம்முடைய மெசஞ்சர் மூலமா அழைக்கிறார். கம் அவுட் ஆஃப் பாபிலோன், கம் அவுட் ஆஃப் சோடோம், கம் அவுட் ஆஃப் எஜிப்ட். ஹல்லேலூயா. அவருடைய தம்முடைய பிள்ளைகளை எல்லாத்தையுமே அவர் வெளியே அழைக்கிறார். எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்து, அவருடைய குமாரரையும் அவருடைய குமார்த்திகளையும் அழைக்கிறார். யார் யார் அவரை நேசிக்கிறார்களோ, யார் யார் உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவனால் முன்குறிக்கப்பட்டார்களோ, இயேசு அழைக்கப்பட்டது போல அவர் நமக்கு ஒரு பேட்டர்ன் ஆயிருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம லஞ்சம் வேளாறு காத்து கேட்டதான வார்த்தையை நினைத்து பார்ப்போம். எகிப்து நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. இந்த உலகம் நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்து தற்காலிகமான ஒரு இடம். இயேசு கிறிஸ்துக்கு எகிப்தில் வாழும் பொழுது தற்காலிகமான ஒரு இடம். அதே போல நமக்கு இது தற்காலிகமான உலகம். கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழுகிறோம், பின்பு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறப்போகும். சாத்தான் இங்கே அதிக கிரியை செய்கிறான். ஒரு நாளில் நமக்கு விரோதமாக அவன் வரும்பொழுது, வார்த்தைக்கு விரோதமாக வரும்பொழுது நமக்கு எந்த சின்ன தீங்கு கூட வராது. அப்படி வரும்பொழுது ராப்சர் வருகிறது. அந்த எக்ஸ்கியூஸ் வரும்பொழுது தேட்ஃபுல் வருகிறது, நமக்கு ராப்சர் வருகிறது என்று ஏழாம் தூதன் சொல்லி இருக்கிறார். அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ராப்சர் நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் எதிர்நோக்கியிருக்கோம். பாடி சேஞ்ச் எதிர்நோக்கியிருக்கிறோம். ஆமீன். அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் சரியா அதனதின் வேலையில நேர்த்தியாய் செய்கிறார். ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம். ஆன்டி கிரைஸ் இப்பொழுது வர்றதுக்கு காத்திருக்கிறான். அவனுக்குள்ள சாத்தான் புக வேண்டிய நேரம். ஏறதுக்குள்ள சாத்தான் புகுந்தான், ஒரு ஸ்கீமை ஏற்படுத்தினான். கடைசியில் அவனுக்கு முடிவு ஏற்பட்டது. அவனுடைய ஸ்கீம் ஃபெயிலியர் ஆனது. சாத்தானுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபெயிலியராக மாற்றுவார். நமக்கு எலெக்ட் பீப்புளுக்கு விரோதமாக அவன் செய்கிற எல்லா முயற்சிகளும், அவன் என்ன பவர்ல வந்தாலும், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவனுடைய முயற்சிகளை வாய்க்க பண்ணாமல் போகிறவராயிருக்கிறார். அகித்தோப்பியலின் ஆலோசனையை அபத்தமாக்கின கர்த்தர், இன்னைக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதைப்போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது நமக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கார். We are God's children. ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று தெரியும். இது இயேசு கிறிஸ்துடைய பரப்பிலே அந்த தீக்கு தர்சன வசனம் நிறைவேறினது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ரிபீட்டட் அகைன், மறுபடியும் கிறிஸ்துமஸ் வந்திருக்கிறது. நம்மளையும் மேலே எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று இயேசுக்கு தெரியும். எகிப்திலிருந்து நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நம்முடைய குமாரனை எகிப்திலிருந்து நீர் அழைக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம்பாகம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம்பாகம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தேவா ஏழைக்கு மாறாக உன்பாரும் என்று நானும் அடி பாருங்கும் மரதரும் தீருதை தன்வாரும் என்று நானும் அடி ஆனந்த இந்த காலே தீடுவேன் உயர்த்திகாவின் பாரிசித்தேன். நீங்கள் நேசிக்கிற கத்ரா இயேசுவே மீ சோத்தரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்திருக்கிறீங்க. எகித்துக்கு நீர் கொண்டு போகப்பட்டு பின்பு எகித்திலிருந்து வரவழைக்கப்பட்டு அதே போலதான் எங்களை எகித்திலே நீர் கொண்டு வந்திருக்கிறீர். எகித்திலிருந்து எங்களை வெளியே அழைத்திருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிறோம். உங்களுடைய குமாரர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை எகித்திலிருந்து வெளியே அழைக்கிறீர். எகித்திலே அவர்கள் நிலையாக தங்க மாட்டார்கள். நாங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்திலிருந்து எங்களை வேறையே அழைத்திருக்கிறீர். எங்களுக்கு உடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்களை உலகத்தில் கொண்டு வந்த பர்பஸை நிறைவேற்றி முடிக்கிறீர். நாங்கள் அது முடியும் பொழுது மேலே எடுத்துக்கொள்ளும் கேச்சிங் அவே ஆஃப் த பிரைட் மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எக்ஸ்கியூஸ் வரும் பொழுது நாங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படும். சாத்தான் இப்பொழுது நம்ம ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள் அவதாரம் இட வேண்டிய நேரத்தில் இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் தோன்ற வேண்டிய நேரத்தில் இருக்கிறது. இப்பொழுது ஒரு பெர்ஃபெக்ட் பிரைடை கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இன்னைக்கு பிறந்திருக்கிறது. அது எங்கள் உள்ளத்திலே அது பிறந்திருக்கிறது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. நாங்கள் அதை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். We are the temple of God. ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பதற்காக சொல்றோம். ஒரு சிறு கூட்டத்தின் மத்தியில் உண்மை வெளிப்படுத்தியிருக்கிறது. உலகம் அதை அறியவில்லை. அன்னைக்கு உலகம் எல்லாம் அதை மறந்து விட்டது. கொஞ்ச நேரம் அவங்க ரியலைஸ் பண்ணினார்கள், பின்பு மறந்து விட்டார்கள். ஒரு திகதூசி மலமாற ஒரு மகத்தான ஒளியத்தை கொண்டிரு. உலகம் முழுவதும் அது அண்டரே சென்றது. ஆனாலும் ஜனங்கள் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். நம்முடைய ஒரு கூட்டமான மக்களை நீர் ஆண்டவரே வைத்திருக்கிறீர். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறேன். உமக்கு ஒரு சந்ததி இருக்கிறது, நாங்கள் அந்த சந்ததியாக இருக்கிறோம். எங்களை நீர் எகிப்திலிருந்து வழியை அழைத்து பார்வோனின் கைக்கு எங்களை தப்பி வைக்கிறவராயிருக்கிறீர், ஏரோதின் கைக்கு எங்களை தப்பி வைக்கிறவராயிருக்கிறீர், பொல்லாத மனுஷருடைய கைகளுக்கு எங்களை தப்பி வைக்கிறவராயிருக்கிறீர், அந்தி கிறிஸ்துவுக்கு எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறீர், அந்த டிராகன் வலு சர்ப்பத்துக்கு அந்த மிருகத்துக்கு ஆண்டவரே எங்களை தப்பி வைக்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களுக்கு ஒரு அனாயிட்டி கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு அவனுடைய ஸ்கீமை ரிவீல் பண்ணியிருக்கிறீர். கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே, கடைசி ஆண்டவரே நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை நீர் ஆசீர்வதித்தீர், நன்மையினால முடிசூட்டினீர், எங்களை நீர் விடுவித்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களுக்கு சுகத்தை தந்தீர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீர். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் இப்பொழுது சோத்திரம் செலுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறீர், அந்த வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை தந்து நாங்கள் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்ய அந்த வருஷத்தை கர்த்தருடைய வருகை வரும் என்றால் நாங்கள் அதில் பங்கு பெறத்தக்கதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே மன வார்த்தையை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
ஏசு கரத்தை கலையில் நானின்றவரை என்றென்றும் வாழ்த்து
கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.